ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 11. நான் கிறிஸ்துவை உதாரணமாக பின்பற்றுவது போல என்னை உதாரணமாக பின்பற்றுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைவு கூறுவதால் உங்களை புகழ்கிறேன். நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிற போதனைகளை நீங்கள் பின்பற்றி கொண்டுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமென விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனின் தலைவரும் கிறிஸ்துவே. பெண்ணின் தலைவன் ஆணாவான், கிறிஸ்துவின் தலைவர் தேவனே. தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ அல்லது பிரார்த்திக்கிறவனோ தலையை மூடியிருந்தால் அது அவன் தலைக்கு இழுக்கை தரும். தீர்க்க தரிசனம் சொல்கிறவளும் பிரார்த்தனை செய்கிறவளும் தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு தலையை மூடி இராவிட்டால் அது அவள் தலைக்கு இழுக்கை தரும். தலைமயிரை மழித்து கொண்ட பெண்ணுக்கு அவள் ஒப்பாவாள். ஒரு பெண் தனது தலையை மூடியிராவிட்டால் அவள் தலைமயிரை மழிப்பதற்கு ஒப்பாகும். தலைமயிரை குறைப்பதோ மழிப்பதோ பெண்ணுக்கு இழிவை தரும். எனவே அவள் தனது தலையை மூடியிருக்க வேண்டும். ஆனால் ஓர் ஆண் தனது தலையை மூடக்கூடாது. ஏனெனில் அவன் தேவனைப் போல அமைக்கப்பட்டவன். அவன் தேவனுக்கு மகிமையாய் அமைபவன். ஆனால் பெண்ணோ ஆணுக்கு மகிமையாய் அமைபவள். பெண்ணிலிருந்து ஆண் தோன்றவில்லை, ஆணிலிருந்து பெண் தோன்றினாள். ஆண் பெண்ணுக்காக படைக்கப்படவில்லை, பெண்ணோ ஆணுக்காக படைக்கப்பட்டாள். அதனால்தான் பெண் ஒருவனுக்கு அடங்கியவள் என்பதை காட்டும்படியாக தனது தலையை மூடியிருக்க வேண்டும். தேவதூதர்களுக்காகவும் அவள் இதை செய்தல் வேண்டும். ஆனால் கர்த்தருக்குள் பெண் ஆணுக்கு முக்கியமானவள். அவ்வாறே ஆணும் பெண்ணுக்கு முக்கியமானவன். ஆணிடமிருந்து பெண் தோன்றியதால் இது உண்மையாகிறது. ஆனால் பெண்ணிடமிருந்து ஆண் பிறக்கிறான். உண்மையாகவே ஒவ்வொன்றும் தேவனிடமிருந்து வருகிறது. இதை நீங்களே முடிவு செய்யுங்கள். தனது தலையை மறைக்காமல் தேவனிடம் பிரார்த்தனை செய்வது ஒரு பெண்ணுக்கு உகந்ததா? நீளமான மயிரோடு இருப்பது ஆணுக்கு இழுக்கானது என்பதை இயற்கையே உணர்த்துகிறது. ஒரு பெண்ணுக்கு நீளமான கூந்தல் இருப்பது அவளுக்கு கௌரவமாகும். ஏனெனில் ஒரு மகிமையாகவே அது அவளுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை குறித்து சிலர் இன்னும் விவாதிக்க விரும்பலாம். ஆனால் நாங்களும் தேவனுடைய சபைகளும் அம்மக்கள் இதை பற்றி வாக்குவாதம் செய்வதை ஏற்பதில்லை. இப்போது உங்களுக்கு சொல்பவற்றில் நான் உங்களை புகழ மாட்டேன். நீங்கள் ஒன்று சேர்வது உங்களுக்கு தொல்லை உருவாகுவதில் முடிகிறது. முதலில் ஒரு சபையாக நீங்கள் சேரும்போது உங்களுக்குள் பிரிவினைகள் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். அதில் சிலவற்றை நான் நம்புகிறேன். பிரிவினைகள் இருப்பது தேவைதான். உங்களில் யார் சரியான காரியத்தை செய்கிறவர் என்பதை தெளிவுபடுத்த அது உதவும். நீங்கள் ஒன்று கூடுகையில் கர்த்தரின் திருவிருந்தை உண்மையாக புசிப்பதில்லை. ஏனெனில் நீங்கள் சாப்பிடும்போது இன்னொருவருக்காக காத்திராது உண்ணுகிறீர்கள். சிலருக்கு போதுமான அளவு சாப்பிட கிடைப்பதில்லை. ஆனால் மற்றும் சிலர் போதைக்கு ஆளாகும் அளவுக்கு உட்கொள்கிறார்கள். உங்கள் வீடுகளில் நீங்கள் சாப்பிடவும் குடிக்கவும் செய்யலாம். தேவனுடைய சபையினர் முக்கியமற்றவர் என நீங்கள் நினைப்பதாக எனக்கு படுகிறது. நீங்கள் ஏழைகளை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள். நான் என்ன கூற முடியும்? உங்களை இதற்காக புகழ்வதா? நான் உங்களை புகழேன். நான் உங்களுக்கு சொன்ன போதனை உண்மையில் கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்டதாகும். இயேசு கொலை செய்யப்படுவதற்காக ஒப்புவிக்கப்பட்ட இரவில் அவர் அப்பத்தை எடுத்து நன்றி கூறினார். அந்த அப்பத்தை பகிர்ந்து அவர்,
இதை புசியுங்கள், இது எனது சரீரமாகும், இது உங்களுக்குரியது, என்னை நினைவு கூறுவதற்காக இதை செய்யுங்கள்
என்றார். அவர்கள் அதை சாப்பிட்ட பின் இயேசு திராட்சை ரச கோப்பையை எடுத்து பகிர்ந்து அளித்தார்.
தேவனிடமிருந்து அவரது மக்களுக்கு அளிக்கப்பட்ட புது உடன்படிக்கையை இந்த இரசக்கோப்பை காட்டுகிறது. எனது இரத்தத்தில் இந்த உடன்படிக்கை ஆரம்பமாகிறது. நீங்கள் இதை பருகும்போது என்னை நினைப்பதற்காக அவ்வாறு செய்யுங்கள்
என்றார். ஒவ்வொரு முறையும் அப்பத்தை சாப்பிடும் போதும் இந்த பானத்தை பருகும் போதும் கர்த்தர் வரும் வரையில் கர்த்தருடைய மரணத்தை பிறருக்கு அறிவிக்கிறீர்கள். எனவே தகுதியற்ற வகையில் இந்த அப்பத்தை உண்டாலோ அல்லது கர்த்தரின் இந்த பாத்திரத்தில் பருகினாலோ அப்போது அந்த மனிதன் கர்த்தரின் சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் எதிராக பாவம் செய்தவனாகிறான். இந்த அப்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னரும் இந்த பாத்திரத்திலிருந்து பருகும் முன்னரும் ஒவ்வொருவனும் தன் இதயத்தை பரீட்சித்து பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சரீரத்தின் பொருளை நிதானித்து அறியாமல் ஒருவன் இந்த அப்பத்தை உண்ணவோ இந்த பானத்தை பருகவோ செய்தால் அந்த மனிதன் உண்பதாலும் பருகுவதாலும் குற்றவாளியாக நியாயம் தீர்க்கப்படுவான். எனவேதான் உங்களில் பலர் நோயுற்றவராகவும் பலவீனராகவும் காணப்படுகிறீர்கள். பலர் இறந்தும் போய்விட்டார்கள். நாமே நம்மை சரியான வழியில் நியாயம் தீர்த்திருந்தோமானால் தேவன் நம்மை நியாயம் தீர்த்திருக்க மாட்டார். ஆனால் தேவன் நம்மை நியாயம் தீர்க்கும் போது நமக்கு சரியான வழியை காட்டும்படி நமக்கு தண்டனை அளிக்கிறார். நாம் இந்த உலகத்தில் உள்ள பிற மனிதரோடு குற்றம் சாட்டப்படாதபடிக்கு தேவன் இதை செய்கிறார். சகோதர சகோதரிகளே, எனவே நீங்கள் ஒன்று சேர்ந்து உண்ணுவதற்கு வருகையில் பிறருக்காக காத்திருங்கள். ஒருவன் மிகுந்த பசியால் வாடினால் அவன் வீட்டில் உண்ணட்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வராதபடிக்கு நீங்கள் ஒன்று கூடுகையில் இதை செய்யுங்கள். நான் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய பிற காரியங்களை குறித்து உங்களுக்கு கூறுவேன்.